நேர்களே, இப்போ நம்ம வந்து மெட்ராஸ் ரீடிஸ்கவர், அதாவது சென்னையை நமக்கு மீட்டு தந்த மாதிரி ஒரு பெரிய சென்னையை ஆய்ந்து ஆராய்ந்து அந்த கால சென்னையை பத்தி ஒரு ஒரு பொக்கிஷமா ஒரு நூலை எழுதி தந்திருக்காரு முத்தையா அவர்கள். அவரை இப்ப சந்திக்கிறோம். வணக்கம் சார்.
வணக்கம்.
அதாவது இன்னைக்கு மெட்ராஸ் பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போல, சென்னை நாள். இந்த நாள்ல சென்னை பட்டணம் அப்படின்னு முதல்ல உருவானது எங்க சார்?
முதலாவது உருவானது August 22, 1639 ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இங்க லோக்கல் கவர்னர் பூனமல்லியில இருந்த விஜயநகர் கவர்னர் பூனமல்லியில இருந்தவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில ஆண்ட்ரூ கோகன்ங்கிறவருக்கு அவருக்கு சீஃப் பெரித்தமப்பா இது நெகோசியேட் பண்ணவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஒரு 3 square miles லேண்டு நம்ம இப்ப கோட்டை இருக்கிற இடத்துல கொடுத்தாங்க. அங்க ஒரு 6 months ஒரு குடிசைகளையும் கட்டி 4 walls கட்டி 1640 அதுக்கு பேரு போர்ட் செயின்ட் ஜார்ஜ் வச்சாங்க. அந்த போர்ட் செயின்ட் ஜார்ஜ்ல இருந்துதான் மெட்ராஸ் உருவப்பட்டது.
1639 அடிகோலிய நகரம் இது இல்லையா? 1639
அக்ரிமெண்ட் போட்டாங்க. அப்புறம் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சாங்க. வெறும் குடிசையா இருந்து 4 சுவர் மட்டும் கட்டினாங்க. அது 1640 அதுக்கு பேரு கொடுத்தாங்க. April 1640 அதுக்கு பேரு கொடுத்தாங்க போர்ட் செயின்ட் ஜார்ஜ். அதுல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற போர்ட் செயின்ட் ஜார்ஜ் மாதிரி வந்துச்சு. அதுல இருந்து கூட மெட்ராஸ் உருவப்பட்டு மெட்ராஸ்ல இருந்து மாடர்ன் இந்தியா உருவப்பட்டது.
ஓ, மாடர்ன் இந்தியா உருவானதே சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தான்
நினைக்கிறீங்க? ஆமா, அங்கேதான் நம்ம முதல்ல கார்பரேஷன் ஆஃப் மெட்ராஸ், கவுன்சில், லைப்ரரி, என்ஜினியரிங் ஸ்கூலு, ஜெனரல் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் கோட்டையில முதல்ல ஆரம்பிச்சு அந்த மாடர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம பழைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி பேசுறது நம்ம ஆதிகாலத்துல, பட் இந்த இப்ப இருக்கிற மாடர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இங்கதான் முதல்ல ஆரம்பிச்சு அப்புறம் மற்ற ஊர்களுக்கு பரவுனது.
கோட்டையை கட்டினாங்க, நாட்டை பிடிச்சாங்கிற மாதிரி அந்த கோட்டையை உருவாச்சு. அதாவது கோட்டையில ஆங்கிலேயர்கள் கால் ஊன்றின பொழுது மாடர்ன் இந்தியா உருவாச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி சென்னை நகரம் சொன்னா, நகரம் சொல்ல முடியாது, சென்னை பல கிராமங்களுடைய கூகு இருந்துச்சு. ட்ரிப்ளிகேன் ஒரு கிராமம், மயிலாப்பூர் ஒரு கிராமம், திருவொற்றி ஒரு கிராமம், திருவான்மையூர் ஒரு கிராமம் இல்லையா?
அதெல்லாம் தனித்தனி கிராமமா இருந்துச்சு. அதுங்க எல்லாம் சிலது விஜயநகரை சேர்ந்தது, சிலது வேற ராஜாங்களை சேர்ந்தது, சிலது வேற ராஜாவை சேர்ந்தது.
நவாப்புடைய சாயல்கள் இன்னும் டிப்ளிகேட்ல அதிகமா தெரியுது.
ஆமா, நவாப்ஸ் அவங்க முதல்ல இருந்து அவங்க ஆர்காட்ல இருந்தவங்க. ஆர்காட்ல இருந்து பிரிட்டிஷ் அவங்களுக்கு பிரிட்டிஷும் பிரெஞ்சும் சண்டை போட்டு நவாப்ஸ், அப்புறம் நவாப் ஆஃப் கர்நாடிக்னு கூறினாங்க. அந்த நவாப் ஆஃப் கர்நாடிக்னா கஞ்சத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவங்களுக்கு லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பவர் வந்துச்சு. கடைசியில அத அவங்க தான் பிரிட்டிஷ்க்கு சரண்டர் பண்ணாங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம்.
அதாவது இப்ப சென்னை நகரம் நீங்க அந்த காலத்திலயும் பார்த்து சில ஆய்வுகள் செய்து எழுதிருக்கீங்க, இப்போ சென்னையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சென்னை பெருநகரமாக வளர்ந்திருக்கு. இத பத்தி உங்களுடைய அந்த அந்த வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க.
வளர்ச்சி இருக்கிறது ரொம்ப நல்லதுதான், பட் வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி வளர்ந்தா நல்லா இருக்கு. நம்ம வளர்ச்சி எல்லாம் இருக்கிறது சென்டர் ஆஃப் த சிட்டியில தான் இருக்குது. நமக்கு சென்டர் ஆஃப் த சிட்டியில நம்ம வளர்ச்சி இருந்துகிட்டே இருந்தா சென்டர் ஆஃப் த சிட்டி மூவ்மெண்ட், இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒரு நாள் நின்று போயிடும். நம்ம அவுட் ஸ்டேஷன் சபர்ப்ஸுக்கு எல்லாம் மூவ் பண்ணாதான் வளர்ச்சி நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் எல்லாருக்கும்.
சேட்டலைட்
டவுன்ஸ் உருவாகணும். நாட் ஓன்லி சேட்டலைட் டவுன்ஸ், சேட்டலைட் டவுன்ஸ் பக்கத்து பக்கத்து ஊரா வந்துகிட்டு இருக்கோம் நமக்கு.
சார், இப்போ நம்முடைய லேண்ட்மார்க்ஸ் ஆஃப் சென்னை, நம்முடைய ஹெரிடேஜ் ஆஃப் சென்னையை சொல்லணும்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க?
முதலாவது நமக்கு போர்ட் செயின்ட் ஜார்ஜ் தான் ஆக முக்கியம் அந்த புல் காம்ப்ளெக்ஸ்ல. அண்ட் அது ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் காம்ப்ளெக்ஸ் பிகாஸ் அதுல இருந்துதான் மாடர்ன் இந்தியா உருவப்படுது. அதுல நிறைய ஹிஸ்டரி இருக்குது. அது நம்ம எப்படியாச்சும் அந்த வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டா ஆக்கணும். அது நம்ம இப்ப பாம்பேல அந்த விக்டோரியா ரயில்வே டெர்மினஸ் வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் ஆக்கினாங்க. அப்புறம் இப்ப நில்கிரி ரயில்வே வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் ஆக்கினாங்க. பட் அதுக்கெல்லாம் மோர் இம்பார்ட்டன்ட் தன் ஆல் தட் நம்ம போர்ட் செயின்ட் ஜார்ஜ். அததான் முதல்ல நம்ம வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் எப்படி ஆக்கணும்னு நம்ம பார்க்கணும். அதை தவிர மற்ற லேண்ட்மார்க்ஸ் இப்ப யூனிவர்சிட்டி அடுத்த வருஷம் 150வது ஆண்டு செலிபிரேட் பண்ண போகுது. அங்க செனட் ஹவுஸ் ஆக முக்கியமான லேண்ட்மார்க், அது இப்ப ரிஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம கிட்ட ரிஸ்டோர் பண்ணது போலீஸ் பில்டிங் இருந்துச்சு, டிஜிபி பில்டிங், ஸ்டேட் பேங்க் பில்டிங். இப்ப அங்கதான் முதல்ல சவுத்ல இருந்த பேங்க், பேங்க் ஆப் மெட்ராஸ் இருந்தது, அதான் ஹெட் குவார்டர்ஸ். அந்த பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆப் மெட்ராஸ், பேங்க் ஆப் மெட்ராஸ்ல இருந்துதான் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வந்தது கடைசியில.
ஓ, ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா தோன்றினதான் மெட்ராஸ் தான், மகிழ்ச்சியான செய்தி.
ஆமா. அப்புறம் நம்ம ஜெனரல் போஸ்ட் ஆபீஸ் பில்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இப்ப ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இப்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ராயபுரம் ஸ்டேஷன் தான் சவுத்லேயே முதல் ஸ்டேஷன். அண்ட் ஆல் இந்தியால இன்னும் முதலாவது ஸ்டேஷன், இன்னும் இருக்கிறது தான் முதலாவது ஸ்டேஷன் அந்த ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான். அந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, சர்ச்சஸ் டெம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம எப்படி நல்லபடியா வச்சு ரினியூ பண்ணி வைக்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும்.
அதாவது இந்த மெட்ராஸ் எஃப்எம் ரெயின்போ கொண்டாடுறதுல நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களை, இன்னைக்கு அந்த கால எண்ணங்களை எங்ககிட்ட நினைவுபடுத்தினீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம்.
தேங்க்யூ.
நேர்களே, நம்ம அடுத்து இந்திய ஆட்சிப் பணியாளருமான முன்னாள் ஆட்சிப் பணியாளராக இருந்தவர் மற்றும் நம்ம கிரிக்கெட் வர்ணனையாளர் வி ராமமூர்த்தி அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம்.
வணக்கங்க, ராமமூர்த்தி
பேசுறேன் சார். அதாவது நீங்க இந்த சென்னையை பற்றிய செய்திகளை வைத்து வினாடி வினாலாம் நடத்திட்டு இருக்க இளைய தலைமுறை, அதனால உங்ககிட்ட இந்த அடையாள சின்னங்கள் அழியாத எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்கும் நிறைய. ஏன்னா அந்த கால சென்னையை நீங்க பார்த்திருப்பீங்க சிறு வயசுல. அதே இந்த எங்களுக்கு நேயர்கள் மத்தியில் அதை நீங்க சொல்லலாமே.
சரிங்க, எனக்கு சென்னையுடைய பரிச்சயம் ஒரு 5-6 வயசுல 1942 ஜப்பானிய படையெடுப்பு அப்படின்னு ஒரு பெரிய பீதி இருந்தது. அப்போ இந்தியா பூரா ஜப்பானிய படையெடுப்பு வரலாம் அப்படிங்கறதுனால நாங்க அப்போ கராச்சியில இருந்தோம். அங்கிருந்து சென்னைக்கு வந்தோம். சென்னையில இருந்து அப்புறம் மதுரைக்கு போனோம், அப்புறம் திருநெல்வேலிக்கு போனோம். என்னுடைய முதல் ஞாபகங்கள் சென்னையை பத்தி 1942. அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா 1948. அதன் பிறகு வந்தீங்கன்னாக்கா 1954 இருந்து இங்க நான் ஒரு 4 ஆண்டுகள் இருந்தேன். அத அப்ப அது 50கள்னு வச்சுங்க. 40களில் சிறு பிள்ளையா இருந்தபோது பார்த்தது ஒன்று. அப்போ இதுல பிராட்வேல வசந்த் விகார் அப்படின்னு ஒரு விடுதி இருந்தது, அங்க தங்கியிருந்தது ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் உங்களுக்கு சென்னை வந்து ரொம்ப அமைதியான நகரமா இருந்தது. டிராம்கள்லாம் ஓடும். அப்பெல்லாம் உங்களுக்கு தண்டவாளம் போட்டு ரோடுகள்ல டிராம்கள்லாம் ஓடும்.
டிராம் எங்கிருந்து எது வரைக்கும் போகும் சார்?
டிராம் வந்து அவங்க மவுண்ட் ரோட் பூரா ஓடும், பாரிஸ் வரைக்கும் போகும், மயிலாப்பூர் வரைக்கும் வரும். அப்படி டிராம்கள்லாம் ஓடும். ஒரு இடத்துல டெர்மினஸுக்கு வந்தாக்க அங்க மேல மின்சார கம்பிகள்ல இருந்து தொடர்பு கொள்ற கோல அவங்க திருப்பி மாத்துவாங்க. ஏன்னா அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அங்க ஒருத்தர் இறங்கி அதை திருப்பி மாத்தி போட்டு அப்புறம் டிராம் கிளம்பும். ரெட்டை டிராம் கூட இருக்கும், ஒரு டிராமுக்கு பின்னால இன்னொரு டிராம் நைப்பா ஓடும். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. லைட் ஹவுஸ் முக்கியமா ஞாபகம் இருக்கு. அப்ப இப்போ ஹைகோர்ட் இருக்கிற வளாகத்துலதான் அப்போ லைட் ஹவுஸ் இருந்தது. அந்த பழைய லைட் ஹவுஸுக்கு மேல ஏறி போறதுக்கு கட்டணம் கொடுத்து மேலே ஏறி போகலாம் அனுமதி பெற்று. அது வளைஞ்சு 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 போகும் அந்த படிக்கட்டு. நாம மேல லைட் ஹவுஸ் மேல போய் சேரும்போது நம்ம தலையே சுத்திட்டு இருக்கோம், இந்த லைட் ஹவுஸ் வளைக்க ராத்திரிக்கு சுத்துற மாதிரி. ஆனா அந்த உயரத்துல இருந்து பார்த்தாக்க உங்களுக்கு நிறைய சென்னையின் பலவிதமான இது தெரியும்.
அப்ப நீங்க பாக்குறப்போ அந்த காலத்துல பசுமையா இருந்திருக்கும். இன்னைக்கு காங்கிரீட் காடுகளை தான் மேல இருந்து பாக்க முடியும்.
இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இப்ப பார்க்கக்கூடியது கூட லைட் ஹவுஸ் காட்டிலும் உயர்ந்த கட்டிடங்கள் நிறைய சுற்றுப்புறங்கள் எல்லாம் வந்துருச்சு. அதனால உங்களுக்கு சென்னையை அதிகமா நம்ம இப்ப பார்க்கறது இப்ப கஷ்டம் தான். பசுமையும் குறைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு மாநில கல்லூரியில படித்தேன். அப்போ அந்த ஆண்டுகள் கூட எனக்கு சென்னையை பத்தி நல்ல ஞாபகங்கள் இருக்கு. மெரினாவில் இப்போ அந்த கிரிக்கெட் ஆடுற ஒரு கிரவுண்ட் இருக்கு பாருங்க, இந்த பறக்க முறையில் போற பாதைக்கு அந்த இல்ல
இப்போதைக்கு இருக்கிற சிதம்பரம் ஸ்டேடியம்.
அப்போ விஜயகுமார் வெங்கட்ராகவன் அந்த மாதிரி அவங்களும் காலேஜில் படிச்சிட்டு இருந்தவங்க அவங்களும் ஆடி இருக்காங்க. நானுமே கூட அதே இதுல ஆடி இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னாக்க, இப்ப நம்ம கிரிக்கெட்னாக்க சென்னையில சேப்பாக்கம் தான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப சேப்பாக்கம் இருந்ததும் வேற மாதிரி தான், சுற்றிலும் உங்களுக்கு மரங்கள் இருக்கும், ரொம்ப அருமையான அழகா இருக்கும். இப்ப உங்களுக்கு பெரிய ஸ்டேடியம் கான்கிரீட் ஸ்டேடியம் வந்துருச்சு, சிதம்பரம் ஸ்டேடியம். ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சென்னையில கார்பரேஷன் ஸ்டேடியம் அப்படின்னு, இப்ப கூட கார்பரேஷன் ஸ்டேடியம் இருக்கு, அங்கேயே டெஸ்ட் பந்தயம் நடந்தது. நியூசிலாண்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு டெஸ்ட் பந்தயம் நடந்தது, அது ஒரு நல்ல ஞாபகம். இல்ல இல்ல, கார்பரேஷன் ஸ்டேடியம் இப்ப நேரல் ஸ்டேடியம் ஆயிருக்கு.
ஒண்ணு இருக்குமே பார்க்கு பக்கத்துல இருக்கு, அந்த
ஸ்டேஷன் பக்கத்துல பெரிய இருக்கு பாருங்க, அதுதான் நேரு கார்பரேஷன் ஸ்டேடியம். அங்க கேப்பாக்குல டெஸ்ட் மேட்ச் நடைபெறாம அங்க நடைபெற்றது. அதனால லண்டன்ல உங்களுக்கு லார்ட்ஸ் அண்ட் ஓவல் இருக்கிற மாதிரி சென்னையிலயும் டெஸ்ட் நடக்கக்கூடிய ரெண்டு அரங்கங்கள் இருந்தன. இப்போ அப்போ அந்த கார்பரேஷன் ஸ்டேடியத்துல இந்தியாவும் நியூசிலாண்டும் ஆடும்பொழுது இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு 490 ரன்கள், முதல் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை ஜோடி சேர்ந்து எடுத்தாங்க வினு மங்கடும் பங்கஜ் ராயும்.
எந்த வருஷம்
அது? 50களில் நடைபெற்றது அது. அப்புறம் உங்களுக்கு மவுண்ட் ரோடு, இப்போ நம்மளுக்கு அண்ணா சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதி ரவுண்ட் தானா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து பக்கத்துல போனா உங்களுக்கு இந்து பத்திரிகை அலுவலகம் இருக்கும். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட் மேட்ச் நடக்கும்பொழுது ஒரு பெரிய ஸ்கோர் போர்டு ஒன்னு வச்சிருப்பாங்க, ரொம்ப பெருசா, எதிர்புற பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே நம்ம டெஸ்ட் மேட்ச் நடக்கிறத பாக்கலாம். அப்படி எல்லாம் கூட ஒரு அடையாள சின்னங்கள் இருந்ததுதான். அப்புறம் உங்களுக்கு அந்த நாள்ல உங்களுக்கு நீராவி என்ஜின் தான், இப்ப மாதிரி இப்போ டீசல் எலக்ட்ரிக் என்ஜின் கிடையாது ரயில்வேல, அதனால அந்த நீராவி என்ஜின் பாக்கிறதுக்கே ரொம்ப இதா இருக்கும். என்னுடைய இது என்னக்க, உங்களுக்கு டெல்லியில ஒரு ரயில் மியூசியம் இருக்கு, ஆனா சென்னையில இப்ப பழைய லைட் ஹவுஸ் இருந்த பாங்கு, இப்ப அந்த பழைய ஹிந்து ஸ்கோர் போர்டு இருந்த எப்படி இருந்தது அப்படிங்கறது, சென்னையிலேயே ஸ்டேஷன்ல ஒரு பகுதியில ஒரு ரயில் மியூசியம் மாதிரி, அந்த காலத்து நீராவி என்ஜின் ரயில் எப்படி இருந்தது, இப்படி இதெல்லாம் வச்சு காமிச்சோம் அப்படின்னாக்க சென்னை எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க கூடும். என்ன புகைப்படங்கள்ல பாக்கிறது ஒன்று, ஆனா நேர்லயே இந்த பொருள்கள் அருங்காட்சியகமா வைத்து பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த இது இருக்கு, இப்போ இருக்கிற ஜூ அந்த காலத்துல செத்த காலேஜ் அப்படின்னு கூட மியூசியமா செத்த காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல இருக்கிற மிருகங்கள்லாம் செத்து போன மிருகங்கள்லாம் பாடகம் பண்ணின மாதிரி வச்சிருப்பாங்க, அது மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் உள்ள இது வந்து ஜூக்கு உயிர் உள்ள பிராணிகள் உள்ள இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மை லேடிஸ் கார்டன் அப்படின்னு இருந்தது,
அது பார்த்துட்டேன்.
ஆமா, அது ரொம்ப பார்க்கு கட்டக்கத்தான்.
இன்னைக்கு அது வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனோட எக்ஸ்டென்ஷன் போச்சு அந்த ஏரியா.
ஆமா ஆமா, அது போற எக்ஸ்டென்ஷன்ல போச்சு. மோர் மார்க்கெட் அடையப்பா உள்ள கொள்ளையாங்க, பழைய புத்தகங்கள நீங்க பாக்கலாம், அரிய புத்தகங்கள வாங்கக்கூடிய இடமா இருந்தது. நம்ம அமெரிக்கன் லைப்ரரி, பிரிட்டிஷ் அமெரிக்கன் லைப்ரரி, அப்போ உங்களுக்கு மவுண்ட் ரோட்ல நடுவில் ஒரு கட்டடத்துக்கு மாடியில இருந்தது. பிரசிடென்சி காலேஜில் படிக்கும் போது அந்நாள்ல கரியப்பா, கே எம் கரியப்பா, வி கே கிருஷ்ணமேனன், ஒலிம்பிக் சாம்பியன் ஜெசியோவன் அவங்க எல்லாம் வந்து பேசியிருக்காங்க எங்ககிட்ட. மாணவர்கள் வந்து பேசுவாங்க. பிரதமர் நேரு சென்னைக்கு வந்தார் அப்படின்னாக்க அவருக்கு புல்லட் ப்ரூஃப் கார் அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து திறந்த கார்ல நின்றுட்டு போவாரு. மாலைகள் அவரு கொடுத்த மாலைகளை அப்படியே கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வீசிட்டு போவாரு. அது ஒரு காலம். இன்னைக்கு காலம் ரொம்ப மாறி போயிருக்கு. சென்னை வளர்ந்துருக்கு, விரைஞ்சி இருக்கு, விசாலமாயிருக்கு. மாட மாடங்கள், கூட கோபுரங்கள் அப்படின்னு சந்தகிட்டும் வருது.
துறைநகரமா ஹைடெக்கா போச்சு.
ஆமா, ஹைடெக்கா போயிருக்கு. அப்பெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க தயமா ஒரு பப்ளிக் டெலிபோன் பாக்ஸ்ல போய் காசு போட்டு நாம போன் பண்றது இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு சில உணவகங்கள்ல ஜூக் பாக்ஸ் ஒண்ணு உண்டு. நமக்கு பிடித்த ஒரு பாடல் வேணும்னாக்க ஒரு 30-32 பாடல்கள் வரிசையா போட்டிருப்பாங்க. அதுல எது மூலமா அது பித்தானாமைக்கு அதுக்கு உண்டான காசை நம்ம உள்ள போட்டோம் அப்படின்னாக்க
போட்டி போட்டு கேப்பாங்க.
அந்த ஜூக் பாக்ஸ் எல்லாம் கூட நம்ம ஒரு மியூசியம் மாதிரி எடுத்து வைக்கணும். அப்படிலாம் இருந்தது அப்படிங்கறத எடுத்து வச்சா அழகா இருக்கும். பழைய டெலிபோன் பூத் இருக்கு, அது எப்படி இருந்தது அப்படிங்கறத எடுத்து வைக்கலாம். அதெல்லாம் ஒரு புதிய மியூசியம், அதாவது சென்னையின் வளர்ச்சி அப்படின்னு காட்டுறது. ஒரு 5-6 வருடங்கள்ல இதெல்லாம் எடுத்து வைக்கலாம். பழைய காலத்து கிராம போன், ஹரிக்கேன் விளக்கு, பெட்ரோல் மேக்ஸ் விளக்கு, அதெல்லாம் கூட எடுத்து வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ரொம்ப மகிழ்ச்சி சார், நீங்க அந்த கால நினைவுகளை ரொம்ப நீங்க இந்த வயதிலும் அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி எஃப்எம் ரெயின்போ சார்பாக. நேர்களை இப்போ அடுத்து எழுத்தாளர் மூசு சம்பந்தம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவர் எழுத்தாளர் மட்டுமில்ல, சென்னையை பற்றிய தன்னுடைய பதிவுகளை புத்தகங்களை எழுதியிருக்காரு. அவரை சந்திப்போம். வணக்கம் ஐயா.
வணக்கம்.
அதாவது இப்போ அந்த கால சென்னையை நீங்க பார்த்து வளர்ந்திருப்பீங்க, அந்த நினைவுகளை எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு சென்னை நாள் இல்லையா? சென்னை தோற்றுவித்த நாள் இல்லையா? மெட்ராஸ் டே, மெட்ராஸ் உருவான நாள் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்கய்யா. அந்த கால சென்னையுடைய நினைவுகளை பகிர்ந்துக்குங்க.
ஆங்கிலேயர் வந்து மனம் தரும் பொருள்களை வாங்கறதுக்காக இந்த பக்கம் வந்தாங்க. 1600 100 பேர் ஆங்கிலேயர் சேர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கழகம்ன்ற ஒன்று அமைத்து வந்தாங்க. வரும்பொழுது சென்னையில 1639 சென்னையில வந்து கப்பல்ல, அதாவது படகுல வந்து தங்கினாங்க. அவங்க இங்க ஆண்டு கொண்டிருந்தவங்க கிட்ட வந்து வருஷத்துக்கு இவ்வளவு வராகம் தரணும்ன்ற ஒப்பந்தப்படி 3 மைல் நீளமும் 1.5 மைல் அகலம் உள்ள ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த இடத்துல அவங்க கோட்டை கட்டிக்கிட்டாங்க. கோட்டை கட்டினது வந்து அவங்களுடைய முக்கியமான தெய்வமான செயின்ட் ஜார்ஜ் நாள் என்று ஓரளவு முடிஞ்சதால செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு அதுக்கு பேர் வச்சாங்க. இங்க வந்து அவங்க தொடக்கத்தில் அவங்க வந்து மசூலிப்பட்டினத்திலையும் துர்கராஜ பட்டினத்திலையும் இருந்தாங்க. இதெல்லாம் இடம் போறலன்னு சொல்லிட்டு மலிவா துணி, நெசவு துணிகள் எங்க கிடைக்கும்னு வரும்போது சாந்தம் வரையில வந்தாங்க. போக்கனும் பேட்டரும் வந்தாங்க. அவங்க இந்த இடத்துல வந்து முதல்ல வாணிபம், அதாவது தொழிற்சாலை அமைச்சாங்க. அந்த தொழிற்சாலையிலிருந்து மெல்ல மெல்ல அவங்க பல ஊர்களை, அப்போ வந்து சென்னையில முக்கியமா இருந்தது திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், திருவொத்தூர் என்ற ஊர் தான் நல்ல செழிப்பா இருந்தது. இவங்க வந்த பிறகு இங்க வந்து மீனவ கிராமங்கள், சின்ன சின்ன குப்பங்கள் இருந்தது. அந்த குப்பங்கள் 4 இடங்களில் பெருகி ஒரு பெரிய நகர, சின்ன சின்ன நகரமாக மாறி இப்ப எப்படி இருக்குதுன்னா, திருவான்மியூர்லேருந்து தெற்கே திருவான்மியூர்லேருந்து வடக்கே 800 வரையில இதனுடைய எல்லை விரிஞ்சிருக்கு. அதே போல மேற்கே பெரம்பூர் போன்ற பகுதிகள், அயனாவரம் போன்ற பகுதிகள்லாம் இதோடு இணைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த நாட்டை ஆண்டிட்டு இருந்த பகுதி ஆண்டிட்டு இருந்தவங்க அதிகாரின்றவனும், அதுக்கப்புறம் கணக்கு பிள்ளைன்றவங்களும், அதுக்கப்புறம் வந்து தலையாரி பெத்த நாயக்கம் போன்றவங்களும் ஆண்டு இருந்தாங்க. அதன் பிறகுதான் இதுக்கு சென்னைக்கு ஜேம்ஸ் இரண்டாவது ஜேம்ஸ் காலத்துல இதுக்கு வந்து நகர அந்தஸ்து தரப்பட்டது.
பெத்தநாயகன் சும்மா ஒரு சின்ன செப்டன்ஸ் மாதிரி.
பெத்தநாயகன் கிட்ட இருந்து வாங்கலங்க, சந்திரகிரியில ஆண்டு கொண்டிருந்தாங்க. கீழே இருந்த
தென்னப்பநாயகன்
கிட்ட ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் படி இந்த இதுவே வாங்கிட்டாங்க. முதல்ல வந்து வாடகை இவ்வளவு தருவதா ஒப்புக்கொண்டுதான் வந்தாங்க. நாளடையில இவங்களோட வணிகம் பெருகி பெருகி வந்ததால இவங்க வந்து மெல்ல மெல்ல போர்த்துகீசியர் சாந்தோம்ல போர்த்துகீசியர் இருந்தான், பழவர்காட்டுல டச்சுக்காரர் இருந்தான். இவங்க எல்லாம் மெல்ல மெல்ல அந்த பகுதியெல்லாம் இவங்க வந்து தங்களை கீழே கொண்டு வந்தாங்க. முதல்ல வணிகர்களாக வந்தாங்க. நம்ம நாட்டில இருந்த ஜாதி வேற்றுமை மத வேற்றுமை இவங்களுக்குள்ள இருந்த சண்டை இவைகளெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இவங்க உள்ள போந்து இந்த பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ஏறக்குறைய 50 சதுர மைலுக்கு சென்னை நகரம் வளர்ந்துருக்குது. இந்த நகரத்துக்கு முதன் முதல்ல வந்து சில பேர் தான் இந்த நிர்வாகத்தை செய்ய வந்தாங்க.
அது சரிங்க. இப்போ நீங்க அந்த காலத்துல மெட்ராஸ் அண்ணா சாலை இன்னைக்கு இருக்கு, மவுண்ட் ரோடு, இந்த மாதிரி பல நீண்ட தெருக்கள் இப்ப மயிலாப்பூர்ல இருந்து பாரிஸ் வரைக்கும் டிராம் போனதெல்லாம் சொன்னாரு முத்தையா கூட சொன்னாரு. இந்த மாதிரி இல்ல அவங்க சொன்னாங்க. அப்படி நீங்க போன அனுபவங்களை சொல்லுங்களேன். ஜட்கா வண்டி எல்லாம் ஓடி இருக்காமே
இங்க வந்து ஜெக்க வண்டிதாங்க. பீட்டன் கொஞ்சம் வசதி உள்ளவங்க பீட்டன் வண்டி வச்சிருப்பாங்க. சாதாரண ஆளுங்க வந்து ஜெக்க வண்டி மாட்டு வண்டி போவாங்க. இங்க இங்க இருக்கிற ஜனங்க வந்து பொதுவா இந்த நகரத்துக்கு ஒரு ஒரு எல்லை வகுத்து இருந்தாங்க அந்த காலத்துல சுத்தி. அது வந்து வால்டாக்ஸ் ரோடுன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லப்படுது இல்லையா, அதை சுத்தி ஏறக்குறைய இந்த பக்கம் கூவம் வாரதுல இருந்து அந்த ஓரமா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு காவா போகுது பாருங்க,
அது பக்கிங்ஹாம் கால்வாய்.
அது அந்த எல்லை
வரைக்கும்
இருந்தாங்க. அதுக்கு வரி வாங்க ஆரம்பிச்சாங்க, ஜனங்க எதிர்த்தாங்க. பின்னாலதான் அது வரி இல்லாம அதை கட்டி விட்டாங்க. அதுக்கு பேர் வால் டாக்ஸ் ரோடு. கனமான செவரி எழுப்பியிருந்தாங்க. எதிரிகள் வந்து வந்தா என்ன செய்யுதுன்றதுக்காக இங்க உங்களுக்கு இந்த இது பேஸ்டைன்னு சொல்லுவான், அது மாதிரி அரண்களை வச்சுக்கிட்டு பாதுகாத்து இருந்தாங்க.
கோட்டை அரண்கள்
இங்க வந்து உங்களுக்கு பல்லாவரம் எல்லையா வச்சுக்கிட்டு எதிரிகள் வரானான்னு பாப்பாங்க. ஆனகவுனி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அங்கங்க செய்திருந்தாங்க.
யானை
கட்டிட்டு இருந்தீங்க, யானைகள் இருந்த இடம். யானைகள் இருந்து
அதே மாதிரி குதிரைகள் வந்து இந்த கார்பரேஷன் பில்டிங் ரிப்பன் பில்டிங் பக்கத்துல இருந்து
அது வந்து அவங்களுடைய படைகளுக்காக வைக்கப்பட்டது. பாடி கார்ட் ரைன் இந்த அண்ணா சாலையில தென் இது இருக்கு இல்லையா, கூவம் ஆறு வர்ற இடத்துல அடுத்து வந்து அரசாங்க போறமே ஓமந்தூரா இது இருக்கு பாருங்க, அந்த மனையில் இருக்கிறதெல்லாம் பாடி கார்ட் ரைன் தான்.
இப்போ அந்த காலத்துல ஜெக்கா வண்டி கொஞ்சம் முடிஞ்ச உடனே இந்த காலம் போன உடனே ரிக்ஷாக்காரங்க வந்து ஏற்றிட்டு போவாங்க, ஓடுவாங்க அப்படியே பஸ் கடையில
ஓடிட்டு போவாங்க.
ஆமா, ஒருத்தர் உட்கார வச்சு ஒரு ஒருத்தர் உட்கார வச்சு
இந்த காலத்துல எது கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. தள்ளு வண்டி அது வந்து சைனாவில
மனிதனை மனிதனை இருக்கணுமான அதை கூட ஒழிச்சுட்டாங்க இல்லையா.
இப்ப இங்க வந்த பிறகு மனிதன் இருக்கிறதே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கைவண்டி இருக்காம சைக்கிள் ரிக்ஷா போட்டுக்கிட்டு அப்புறம் ஆட்டோ ரிக்ஷா இப்படி பலது வந்துச்சு இல்லீங்களா.
பழைய
காலத்துல தேர்ந்தெடுக்கப்படுறவங்க யாருகிட்ட இருந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியுமா, நகரசபையில வியாபாரிகளா இருக்கிறவங்க தான் அப்ப குழுக்களா இருந்து வந்திருக்காங்க. அதன் பிறகு வந்து இந்த நகரத்தை வந்து ஒரு முதல்ல 30 வட்டமா அப்புறம் 50 வட்டமா ஒயிட் பேப்பர் படி ஏதாவது வெள்ளை அறிக்கைப்படி 100 வட்டமா அப்ப 156 வட்டங்களா பிரிச்சிருக்காங்க. நான் இந்த நகரசபை உறுப்பினர் 64 வரையில இருந்தேன். சென்னை மாநகரன்ற நூலை 60 எழுதிட்டேன். பெரிய பெரிய நூல், நகரத்தினுடைய எல்லா வரலாறு, நகரசபை வரலாறு, அப்புறம் நகரத்தில் உள்ள ஸ்டாண்டிங் கமிட்டி, கல்வி குழு, நிரந்தர குழு எல்லாம் பத்தி எல்லாம் அதுல எழுதியிருக்கேன்.
சரி, அந்த கால சென்னைக்கும் இந்த கால சென்னைக்கும் நீங்க எந்த மாதிரி உணர்றீங்க?
சென்னையில உங்களுக்கு தண்ணி வசதி நல்லா இருக்கும், சுகாதாரம் பரவாயில்லை. இப்ப வந்து உங்களுக்கு சுகாதாரம் அந்த அளவுக்கு நிறைய ஆட்கள் அதிகமாகிட்டு
பற்றாக்குறை எது மக்கள் தொகை பெருக்க
அவங்களுக்கு புரியதை செய்யறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருந்தா அந்த நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கு எளிதா இருக்கும். மாறா வந்து விரிந்த அளவுக்கு வந்து எல்லைகளை பெருக்கிக் கொண்டு இருக்குதால அதை சரியா கவனிக்க முடியாத போது அல்லது அடுத்தது அதிகாரிகள் அவர்களுக்கு வாழ இது சம்பளம் கொடுக்கறதுக்கே தெரிய போகுது. தவிர இந்த ஜனங்களுக்கு தேவையான குப்பை எடுக்கிறது, தண்ணி கொடுக்கறது, மற்ற சுகாதார வசதி செய்து கொடுக்கறது.
சரி, அந்த இடத்துல ரிப்பன் பில்டிங், ரிப்பன் பில்டிங் கார்பரேஷன் இருக்கு இல்லையா?
ஆமா,
ரிப்பன் எங்க அப்பெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா நகரத்தை முதல் நகர அமைப்புக்கு காரணமாக இருந்த அந்த அந்த கூடம் ரிப்பன் கார்பரேஷன் சென்னை மாநகராட்சி உருவானது.
முதல்ல அது வந்து எரபாலு செட்டி தெருவு முனையில தாங்க வாடகை இடத்துல இருந்தது.
ஓஹோ,
எரபாலு செட்டி தெருவிலேயே செம்புதா ஸ்ட்ரீட் சந்திப்புல தான் அது இருந்தது
முதல்ல மாநகராட்சி.
மாநகராட்சி பின்னால தான் ரிப்பன் கட்டடம் கட்டி அங்க போகப்பட்டு மாறிடுச்சுங்க.
முதல் முதல் அவங்களுடைய பணி முதல்ல சென்னையில என்னவா இருந்துச்சு?
அவங்க பணி வேற ஒண்ணும் இல்லைங்க, வந்து குழுக்களா சொன்ன பாருங்க, குழுக்களா இருக்கவங்க அந்தந்த எல்லையில் உள்ள இது தெரு பெருக்கிறதுக்கு ஆலோசனை. முன்ன வேடிக்கை என்னன்னா, முன்னெல்லாம் வந்து கமிஷனருக்கு பேரு ஸ்கேவஞ்சர் ஆபீசர்னு பேரு.
ஓ, ஆணையர்,
ஆணையருக்கே
கமிஷனர்
ஆபீசர்னு பேரு,
ஸ்கேவஞ்சர் ஆபீசர்.
அது பின்னால வந்து ஸ்கேவஞ்சர் இவனும் ஆயிட்டாங்க, இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான் பின்னால. அது அந்த பேரு வந்து வெள்ளக்கார அதிகாரி தான் ஸ்கேவஞ்சர் ஆபீசர் தான்.
அந்த மாதிரி இருக்கு.
ஆமா,
சென்னை இன்னைக்கு பெருநகரமா வளர்ந்துருக்கு,
பெரிய நகரமா வளர்ந்துருக்கு, நல்ல நகரமா வளர்ந்துருக்குது. ஆனா இதுக்கு வேண்டிய இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, சென்னையில வாங்கும்போது அவங்க கிட்ட நரிமேடுன்னு ஒரு சின்ன மலைக்குன்று இருந்ததுங்க, கந்தசாமி கோயிலுக்கு எதிர இருந்தது.
குன்றே காணுமே,
குன்றே இல்ல,
நரிமேடு.
அந்த குன்று மேல ஏறி ஜார்ஜ் கோட்டை இடிப்பா பீரங்கியால தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குன்றை தகர்த்துட்டாங்க.
ஓ, வெள்ளக்காரங்க. அப்ப சென்னை மத்தியில ஒரு குந்து இருந்துச்சு, இப்ப இருக்கிற இடம் தெரியாம மாறி போச்சு. கந்தசாமி கோயில் இருக்கும் போதே தெரியும், குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பான் இல்லையா? இப்ப குன்று இல்ல, ஆனா குமரன் இருக்கிறாங்க. ஆமா,
அந்த அந்த மேட்டை அழிச்சுதான் சென்னையில வந்து மண்ணடின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பகுதி எல்லாம் முன்னெல்லாம் ரொம்ப பள்ளமான பகுதியா இருந்தது. அந்த மண்ணை எடுத்து வந்து இங்க தூத்தாங்க.
ஓஹோ,
மண் அடியா?
ஓ, அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து மண்ணடிய தூத்தாங்க.
பிராட்வே இருக்கு பாருங்க, அது கால்வாய் போற இடமா இருந்திருக்கு. பழைய காலத்துல அந்த கூவம் ஆற்றுல இருந்து கிளை வழியா காவா போவமா இருந்தது. அதே போல இங்க போஸ்ட் ஆபீஸ் சீட்டும், போஸ்ட் ஆபீஸ் சீட் இப்ப சொல்றது இல்லையா, அது ஓடு சாலா இருந்தது. ஏன்னா சொல்றது கேக்குதா?
கேக்குது, கேக்குது, கேக்குது. நல்லா இருக்கு, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நல்ல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கால நேரத்தில் நீங்க அந்த கால சென்னை நகருடைய செய்திகளை சொன்னதற்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நேர்களுக்கு புத்தம்புது காலையில 107.1 MHz எஃப்எம் ரெயின்போல சென்னை நாள கொண்டாடிட்டு இருக்கோம். அடையாள சின்னங்கள், அழியாத எண்ணங்கள், இந்த எண்ணங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு, குறிப்பா இந்த சாந்தோம் இப்படி உருவான கதைகள்லாம் சொல்லப்படாது. அதாவது வின்சென்ட் டிசோசா ஒரு பத்திரிகையாளர், அது மட்டும் இல்லாம சென்னை நாள் கொண்டாட்ட ஒருங்கிணைப்பு குழுல ஒருத்தர், அவர் சந்திப்போம். வணக்கம்.
வணக்கம்
சார். வணக்கம் சார். இந்த மெட்ராஸ் டே பர்த்டேக்கு நம்ம உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்க ஏன்னா அந்த குழுல இருக்கீங்க மெட்ராஸ் டே கொண்டாட்டத்துல. உங்களுடைய சென்னையினுடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கலாமா சார்? நேரிட்ட
வந்து எங்க பத்திரிகை வந்து மயிலாப்பூர் சாந்தோம் கவர் பண்ற பத்திரிகை, ஒரு 12 வருஷமா இருக்கிறோம். மயிலாப்பூரும் வந்து சாந்தோம் வந்து ஏரியாவோட வந்து மச் ஓல்டர் தென் மெட்ராஸ் சிட்டியுடைய வந்து மெட்ராஸ் சிட்டி வந்திருக்கு. முன்னாடியே வந்து கடல் ஓரமா வந்து குப்பம் எல்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வில்லேஜஸ் எல்லாம் குப்பம் எல்லாம் வந்து இருந்திருக்கு, சிட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. சோ விச் மீன்ஸ் வந்து இந்த ஏரியாவோட ஹிஸ்டரி இஸ் மச் ஓல்டர் தென் தி சிட்டி ஆஃப் மெட்ராஸ். அதே நேரத்தில் வந்து இப்போ சாந்தோம் ஹிஸ்டரி எடுத்துட்டீங்கன்னா வந்து ஒரு 1800 இயர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற சாந்தோம் சர்ச்சு ஒன் ஃபார்ம் ஆஃப் தி அதர், ஒரு சின்ன சர்ச் இருந்திருக்கலாம்னு தெரியும். அதே இடத்துல வந்து சர்ச் இருந்திருக்கு. அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து இந்த அரேபியன்ஸ் எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணும்போது இந்த கோஸ்ட்ல வந்து அவங்க ஷிப் எல்லாம் எடுத்துன்னு வந்து கடல்ல வந்துட்டு ட்ரேட் பண்ணும்போது நைன்த் சென்ச்சுரி இந்த டவுன் வந்து பெட்டுமான்னு சொல்லி மேப்ல எல்லாம் மார்க் பண்ணிட்டு பெட்டுமானா வந்து டவுன் ஆஃப் சென்ட் தாமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த ஜீசஸோட டிசைபிள்ஸ் சென்ட் தாமஸ் இங்க வந்து அவர் ப்ரீச் பண்ணிட்டு இங்க இருந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு லெஜண்ட் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதோட ஹிஸ்டரி வந்து வெரி லாங் லாங்கான ஹிஸ்டரி.
அதனால சென்னையினுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது சாந்தோம் வரலாறு அதுக்கு முந்தைய வரலாறுங்கிறீங்க.
ஆமாம், ஆமாம்.
இன்ஃபேக்ட் வந்து அதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சில பேர் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து குப்பம் எல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் வந்து 16th century 1560s இருந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்க்கு அந்த போர்ச்சுகீஸ் இருந்திருக்கிறாங்க. இப்போ சென்னையில நிறைய பேருக்கு வந்து நம்ம கோட்டையெல்லாம் பேசுறோம், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பேசுறோம், பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு பேசுறோம். பட் வந்து இந்த போர்ச்சுகீஸ் இருந்தது, அவங்க வந்து இங்க பிசினஸ் பண்ணது வந்து எல்லாம் வந்து சாம்சோம் பிசினஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சாம்சோம் சுத்தி வந்து அவங்க கோட்டை தனி கோட்டையே இருந்தது. இப்போ வந்து அதோட கோட்டை ஒரு அந்த செவரு கூட ஒரு ஏதாவது ஒரு ஒரு கல்லு கூட இல்ல, ஏன்னா வந்து எல்லாம் வார்ல வந்து டெபாசிட் பண்ணது. பட் அந்த நேரத்தில் 1567 இருந்து 1582 வரைக்கும் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு ஒரு கோட்டையை தனியா வச்சிருந்தாங்க. லைட் ஹவுஸ்ல இருந்து ஒரு பவுண்டரி வந்து லைட் லைட் ஹவுஸ்ல இருந்து கோஸ்டர் எஸ்டேட் வரைக்கும் நார்த் சவுத். அப்புறம் வந்து இப்ப இருக்கிற கெனால் இந்த சைடு வந்து வெஸ்டர்ன் சைட்ல கெனால் நம்ம பக்கிங்ஹாம் கெனால் இருக்க வரைக்கும் அவங்க வந்து வால் இருந்ததுன்னு சொல்லி கோட்டை இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்து ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு. இந்த கோட்டைக்குள்ள வந்து நிறைய சர்ச்சஸ் இருந்திருக்கு, ஏன்னா போர்ச்சுகீஸ் இருக்க நாட்டில் வந்து நிறைய சர்ச்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்த சாந்தோம் கெத்தீட்ரல் வந்து நிறைய வந்து சர்ச்சஸ் இருந்திருக்கு. மோஸ்ட் ஃபேமஸ் இப்போ வந்து லவ் சர்ச்னு இருக்கு, காட்டு கோவில் சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இப்போ கூட இப்போதான் ரீசெண்டா வந்து அந்த சர்ச்சுடைய சொற்கள் வந்தது. ஸோ லவ் சர்ச் இருக்கு. அப்புறம் வந்து நீங்க ரோசரி மெட்ரிக் ஸ்கூல் இருக்கு கச்சேரி ரோட்ல, அங்க வந்து இன்னொரு பழைய சர்ச் ஒன்னு இருக்கு. அப்புறம் வந்து சாந்தோம் ஹை ஸ்கூல் பாய்ஸ் ஹை ஸ்கூல் அதுக்குள்ள ஒரு சர்ச் ஒன்னு இருக்கு. அது கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கெட்டி தள்ளி போனீங்கன்னா தாமஸ் இங்கிலீஷ் சர்ச் இருக்கு, ஒரு இங்கிலாந்து இருக்கிற மாதிரி சின்ன சர்ச் கடல் ஓரமா இருக்கு. அப்புறம் லாசர் கோல தள்ளி போனீங்கன்னா மந்தவெளி பாக்கத்துல வந்து லாசரஸ் சர்ச் இருக்கு. இந்த ஏரியாக்குள்ளேயே வந்து அந்த போர்ச்சுகீஸ் இருக்கவங்க எல்லாம் வந்து நிறைய சின்ன சின்ன சர்ச்சஸ் எல்லாம் கட்டினாங்க. சில சர்ச்சஸ் இப்ப கூட இருக்கு.
அப்ப அதே நேரத்துல அந்த காலத்திலேயே வந்து கபாலீஸ்வர் கோயில தேரோட்டம் நடந்திருக்கு.
ஆமா,
அப்ப மக்கள் நிலநக்கத்தோட இருந்திருக்காங்க இல்லையா?
ஆமா ஆமா. இன்ஃபேக்ட் வந்து கபாலீஸ்வர் கோயில் இப்ப வந்து இப்ப கோயில் சுத்தி இருக்கிற வந்து மாட வீதி எல்லாம் வந்து எந்த கோயிலும் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு கோயிலோ வெளி கோயில் இருக்கிறது வந்து அது தனி கோயில் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. லே அவுட் பிளான் இருக்கும், கோயில் சென்டர்ல இருக்கும், அதை சுத்தி மாட வீதிகள் எல்லாம் இருக்கும். அப்ப சுத்தி ரெண்டு மூணு அகிராரம் எல்லாம் இருக்கும். அப்ப சுத்தி வந்து ஜனங்க வெளியே வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் சுத்தி பார்க்கும் போதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜாகிரத்திய வந்து சுத்தி நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் மாட விதி எல்லாம் இருக்கு. அது சுத்தி வந்து எந்திருக்கிறாங்க. இப்ப கூட நீங்க வந்து கோயில் பக்கத்துல போனீங்கன்னா அந்த கோயத்துக்கு ஓரமா போனீங்கன்னா அகிராரம் கூட சில அகிராரம் பழைய அகிராரம் ஒரு 100 வருஷம் வீடுகள்லாம் இருந்திருக்கு. அந்த வீடு இப்ப கூட எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஆனா வந்து அந்த இந்த பிசினஸ்னாலையும் வந்து ஏன்னா இப்போ கபாலீஸ்வரர் கோயில் ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் சென்டர்னாலையும் இந்த பில்டிங் பிரஷர்னாலேயே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப கூட வந்து நீங்க சில பேர் இப்போ வந்து சிட்டி ஒன் பாக்கணும்னு சொன்னீங்கன்னா நடந்து போனீங்கன்னா சில அகிராரம் ஒரு 100 வருஷம் வீடுகளுக்கோ இப்ப கூட கோயில் சுத்தி கூட இருக்கு.
அதாவது சார், அந்த காலத்துல சென்னை இப்ப இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில போட்ல உப்பு மூட்டை கட்டைகள் காய்கறிகள் எல்லாம் மூட்டை மூட்டையா ஆந்திரால வரும் பாத்துருக்காங்க.
ஆமாம்,
இந்த பக்கிங்ஹாம்ல போட்டு கீழே போயிருக்கு.
தனித்துறை மார்க்கெட் ஒரே சென்டர் ஒரு சென்டர்.
ஏன்னா ஏன் தனித்துறை மார்க்கெட் பேர் வந்துச்சு?
தனித்துறை மார்க்கெட் தான். அதே வந்து எக்ஸ்பிளைன் பண்றது இல்லையா, இந்த இந்த கெனால் வந்து கட்டும் போது ஒரு ஒரு ஸ்பெசிபிக்கா வந்து ஆந்திரா பார்டர் புலிகாட் லேக்ல இருந்து வந்து இது வரைக்கும் சிட்டி வரைக்கும் ஃபர்ஸ்ட் கட்டினது. இன்ஃபேக்ட் அந்த கெனால் இப்ப வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா வந்து ஆந்திரா தள்ளி சொன்ன புலிகாட் தள்ளியில இருந்து சொன்ன ஒரிஜினேட் ஆயிட்டு வந்து இப்போ மயிலாப்பூர் வரைக்கும் இல்ல. அதே கெனால் வந்து சவுத் அடியார் மூலமா போய் இங்க மாபலிபுரம் ரோடு ரோடு தாண்டிட்டு மறுக்கானம் சத்னா அந்த அந்த
வாய்க்கால் இருந்திருக்கு.
ஆமா, சோ விச் மீன்ஸ் வந்து நீங்க இப்போ மாபலிபுரம் எல்லாம் போனோம்னா சிட்டில இருந்து மாபலிபுரம் எல்லாம் ஊருக்கு எல்லாம் போனீங்கன்னா வந்து போட்ல தான் போகணும். அதே நேரத்தில் இந்த கெனால் வந்து அந்த காலத்துல இந்த பக்கிங்ஹாம் கெனால் மட்டும் இல்ல, கூவம் கூட வந்து கெனால் வந்து அடியார் ஆறு கூட வந்து யூஸ் பண்ணிட்டு ட்ரேடிங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனித்துறை மார்க்கெட் இனி கூட பாத்துட்டீங்கன்னா வந்து அந்த காலத்துல வந்து ட்ரேட் பண்ண வந்து ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து இப்ப கூட அந்த மார்க்கெட் இன்னும் இருக்கு அங்க. அது ஒரு 3 ஜெனரேஷன்ஸ் தான் அவங்க ட்ரேட் பண்ண ஜனங்கள்லாம் வந்து இப்ப வந்து அந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்றாங்க. அவங்கள வந்து நீங்க பேசிட்டீங்கன்னா அந்த காலத்துல எப்படி இருந்தது, இப்போ வந்து ரொம்ப மோசமா இருக்கு. எம்ஆர்டிஎஸ் அதுக்கு மேல வேற கட்டிட்டாங்க வந்து, சோ வந்து ரொம்ப மோசமான இது இருக்கு. பட் ஸ்டில் வந்து இப்போ அது அது கிளீன் பண்ணிட்டோம்னா வந்து ஸ்டில் நம்ம வந்து அந்த போட் மூலமா நம்ம ஆந்திரால இருந்து மரக்கானம் வரைக்கும் போலாம்.
பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு உயிர் கொடுத்தோம்னா லண்டனுடைய தேம்ஸ் நகர மாதிரி நம்ம மெட்ராஸ் உருவாக்கலாங்கிறீங்க.
பண்ணலாம், சில இடத்துல பண்றோம். இப்ப அடியாரெல்லாம் பண்ணிட்டு வரோம். இது கூட வந்து இந்த கெனால் கூட வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தா சொன்னா நல்லதுதான் வந்து, ஏன்னா பிக்னிக் மாதிரி சொன்னா நிறைய ஜனங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அந்த இப்போ ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வழியா வந்து இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு, ஒரு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம். அதே நேரத்தில் அதே மாதிரி அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பக்கிங்ஹாம் கெனால்லாம் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்துட்டோம்னா, அதுக்கு ஜனங்க வந்து காசு கொடுத்துட்டு போற மாதிரி ஒரு பிக்னிக் போற மாதிரி அந்த காலத்தில் போற மாதிரி இப்போ பிக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓல்ட் பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சீன் எல்லாம் பார்க்கலாம், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம்.
ரொம்ப நல்ல விஷயம் சார், நீங்க வந்து இந்த சென்னை நகரை பத்தி இவ்வளவு விஷயங்களை சொன்னீங்க, குறிப்பா மயிலாப்பூர் சாண்டோம் கதையை நல்லா அழகா சொன்னீங்க. நன்றி சார்.
எப்போ பிரெயின் பஸ் சார்பாக ரொம்ப நன்றி.